வேதத்தை தினம் ஜானி சகல பேர்க்கும் அதபிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் ஜானி சகல பேர்க்கும் அதபிமானி
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, இன்று 2010 மூன்றாவது மாதத்தின் இறுதி நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியதற்காக நாம் இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த 2010 ஆண்டிலேயும் நாங்கள் 3 மாதங்களை கடந்து வர எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அனைத்து அதிகாரங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீர். எங்களோடு கூட இந்த ஆண்டிற்குள்ளே காலடி எடுத்து வைத்த பலர் இன்று எங்களோடு இல்லை. ஆனால் உம்முடைய சுத்த கிருபையினாலே இந்த 3 மாதங்களையும் கடந்து வர நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த பாதுகாவலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த வழிநடத்துதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, பலத்திற்காக, கிருபைகளுக்காக, பரிசுத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள்ளே கடந்து செல்ல இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை தேவை என்பதை ஒருமுறை கூட அறிக்கையிடுகிறோம். இன்றும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற புதிய மாதத்திற்கு கர்த்தர் தாமே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்னும் அதிகமாக உம்மை குறித்து அறிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாக உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியவும் கர்த்தரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார்.
சந்தர்ப்பம் அதிகமே, சந்தர்ப்பம் அதிகமே, சந்தர்ப்பம் அதிகமே, சிந்தித்து பார்க்கணுமே. தர உந்தன் உள்ளம் எனக்கு தர வேண்டும், நீ எனக்கு தர வேண்டும்.
நான் தருவேன்
நான் வருவேன். செடியும் கொடியும் ஒன்றா என்றும் இணைந்து வாழ வேண்டும், நாம் இணைந்து வாழ வேண்டும். எனக்காய் வருந்த வேண்டா, எனக்காய் வருந்த வேண்டா, எருசலேம் காய் மருந்த வேண்டாய்
மருந்து நின்றோக்காய் மருந்து நின்றோசலேம் ராஜா எங்கள் மேலிறக்கம் கொள்ளும்.
ஏனக்காய் வருந்த வேண்டாய், ஏனக்காய் வருந்த வேண்டாய், எருசலேம் மாதே எனக்காய் வருந்த வேண்டாய்.
ஏமக்காய் வருந்துகின்றோ, ஏமக்காய் வருந்துகின்றோ, எருசலேம் ராஜா எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும்.
அருமையானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 தெசலோனிக்கேயர் 2:2 4 சிந்தித்தோம். அப்போஸ்தலனாய் பவுலும் உடன் ஊழியர்களும் தெசலோனிக்கே சபையை நினைத்த பொழுதெல்லாம் அவர்களது விசுவாசத்தின் கிரியையையும் அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அவர்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நினைவு கூர்ந்து அவர்கள் ஜபங்களிலே இடைவிடாமல் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் என்று பவுல் கூறினார். அது மட்டுமல்ல, 3 சொல்லும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து இதை செய்தோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் இங்கே தெரிந்து கொள்ளுதல் என்னும் சத்தியத்தை பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் எபேசியர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இதை குறித்து மிக விபரமாக சிந்தித்தது ஒருவேளை உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். எபேசியர் 4:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை குறித்து பலர் ஆழமாக சிந்திக்கிறதில்லை. இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் மிக குறுகிய காலகட்டத்திலே விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தெரிந்து கொள்ளுதலின் சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள விரும்புகிறார். பவுலப்போஸ்தலன் தேவனுடைய கண்ணோட்டத்திலே இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து பேசுகிறார். ஒருவேளை நானோ நீங்களோ தேவனுடைய கண்ணோட்டத்திலே இதை காண முடியாவிட்டாலும் இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். கணித பாடத்திலே குறிப்பாக புள்ளிகள், வரிகள், கோணங்கள் முதலானவைகளுக்கு இடையிலே உள்ள ஒப்புமை பற்றிய கணக்கியல் பாடத்திலே சில அடிப்படை உண்மைகளை நாம் வைத்திருக்கிறோம். உதாரணமாக, 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள குறுகிய தூரம் நேர்கோடாக இருக்கும் என்பதை யாரும் நிரூபிக்காவிட்டாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாயிருக்கிறோம். இதேபோல சில சத்தியங்களை அவை நிரூபிக்கப்படாவிட்டாலும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோன்ற ஒரு உண்மை என்னவென்றால், சில சத்தியங்களை உண்மை என்று நாம் நிரூபிக்க முடியாது, என்றாலும் அது உண்மையானதாகவே இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் தெரிந்து கொள்ளுதல் என்பதை குறித்து வாக்குவாதம் செய்ய முயற்சிக்கவில்லை, அல்லது அதை நிரூபிக்கவும் முயற்சிக்கவில்லை. மிக தெளிவாக அந்த உண்மையை அவர் அறிவிக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்கிறார். பிரியமானவர்களே, இது தெசலோனிக்கே சபையை குறித்த தேவனுடைய கண்ணோட்டம். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் சகல அதிகாரங்களையும் உடையவராய் இருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற சத்தியத்திற்கு பின்னாலேயும் எல்லா ஜீவராசிகளுக்கு பின்னாலேயும் தேவனுடைய சர்வ வல்லமை இருக்கிறது. உருவாக்கியவரே சகல அதிகாரங்களையும் உடையவராயிருக்கிறார். இந்த உலகத்தை தேவன் சிருஷ்டித்தார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதை அவர் எவ்வாறு சிருஷ்டித்தார் என்றோ, ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விவரங்களை குறித்தோ வாக்குவாதம் நாம் செய்ய தேவையில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்ற உண்மையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். இன்று அவரே அனைத்தையும் சிருஷ்டித்தார் என்று சொல்கிற சிலர் இந்த உலகத்தை அவர் வழிநடத்துகிறார் என்ற உரிமையை மறுக்கிறார்கள். தேவனே இதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை மறுக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்களும் நான் வாழும் இந்த உலகமானது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதும் அவருடைய மகிமைக்காகவே இருக்கிறதுமாய் இருக்கிறது. மலைப்பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 பதினாறாம் வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றுதான் கூறியிருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு உங்களை மகிமைப்படுத்தும்படி என்று அவர் கூறவில்லை. உங்கள் நற்கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கிறிஸ்தவ நண்பரே, குறிப்பாக உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தேவனே சிருஷ்டிகர், அவருடைய மகிமைக்காகவே இந்த உலகம் இருக்கிறது. அவர் தேவனாய் இருக்கிறார், அவரே அன்றி வேறு ஒருவரும் இல்லை. ஆலோசனைக்காக எந்த ஒருவரையும் அவர் நோக்கி பார்க்கிறதில்லை. அவரது நோக்கத்திற்காகவே இந்த உலகை அவர் வழிநடத்தி செல்கிறார். அவருடைய மகிமைக்காகவே அவர் இந்த உலகத்தை கொண்டு செல்கிறார். தேவனை மையமாக கொண்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். மனிதனை மையமாக கொண்ட உலகம் அல்ல, வெறும் பூமியை மையமாக கொண்ட உலகமும் அல்ல, பரலோகத்தை மையமாக கொண்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய உலகம். அவருடைய சித்தப்படி, அவருடைய வழியிலே அவரே இதை கொண்டு செல்கிறார். மற்றொரு காரியத்தையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு கொடுங்கோலன் அல்ல. தேவன் நீதி உள்ளவர், அவர் நேர்மையானவர், அவர் பரிசுத்தமானவர். தேவன் செய்யும் அனைத்து காரியங்களும் சரியானதாகவே இருக்கும். ஒருவேளை எப்பொழுதும் இதை நீங்கள் சிந்திக்கிறதில்லை, ஆனால் பிரியமானவர்களே, தேவன் தான் செய்யும் காரியங்களிலே சரியாக காரியங்களை செய்யவில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், தேவன் சரியான திட்டத்தை பின்பற்றவில்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், உங்களுடைய எண்ணம்தான் தவறு என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, நீங்கள் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எண்ணத்தை தான் சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவ்வாறு சரி செய்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள்தான் தேவனுடைய திட்டத்திற்கு வெளியே நிற்கிறீர்கள். இந்த அண்ட சராசரங்களும் தேவனுக்காக இருக்கிறது, அவருடைய மகிமைக்காக இருக்கிறது, அவருடைய நோக்கத்திற்காக இருக்கிறது. அவருடைய மகிமைக்காக இல்லாமல் வேறு எந்த ஒரு காரியமும் நடைபெறப்போகிறதில்லை. அவரே அதிகாரத்தில் இருக்கிறார், அவரே பொறுப்பில் இருக்கிறார், அவரே அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். இதை மனதிலே கொண்டவர்களாக இன்னும் சில காரியங்களையும் நாம் சற்றே கவனிப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்ற உண்மையை குறித்து என்றாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? நீங்கள் இந்த உலகத்திலே பிறக்காமலேயே இருந்திருக்கலாம், நானும் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம். தேவன் என்னிடத்திலோ அல்லது உங்களிடத்திலோ வந்து, சுரேஷ் நீ இந்த உலகத்திலே பிறக்கிறாயா, மேட்ஸி இந்த உலகத்திலே நீ பிறக்கிறாயா என்று கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. அவரே அதை குறித்து சிந்தித்தார், அவரே அதை குறித்து தீர்மானம் செய்தார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இன்று வாழ்வதற்கு காரணம் அவரே. நான் ஒரு ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்று ஆண்டவர் என்னிடத்திலே கேட்கவில்லை. அப்படி என்னிடத்திலே கேட்பதற்கு அப்பொழுது நான் இல்லை. நான் எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்திலே கேட்கவில்லை. அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டுமா, செல்வந்தராக இருக்க வேண்டுமா என்றெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. இது தேவன் சிருஷ்டித்த தேவனுடைய உலகமாயிருக்கிறபடினாலே அவரே காரியங்களை செய்கிறார். அவர் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அவ்வாறுதான் செயல்படுவார். நன்றாக கவனியுங்கள், தேவன் ஒரு கொடுங்கோலன் அல்ல. அவருடைய சித்தத்திற்கு எதிராக யாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை, அவருடைய சித்தத்திற்கு எதிராக யாரும் புறக்கணிக்கப்படவும் இல்லை. மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள், அவருடைய சித்தத்திற்கு எதிராக யாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை, அவருடைய சித்தத்திற்கு எதிராக யாரும் புறக்கணிக்கப்படவும் இல்லை. தேவன் செய்யும் சகல காரியங்களிலேயும் அவர் சரியாகவே செயல்படுகிறவராயிருக்கிறார். இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ரோமர் 9:14 ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே என்கிறார். தேவன் செய்யும் எல்லா காரியங்களிலும் அவர் செய்வதே சரியானது. நாம் வெறும் சிருஷ்டிகள் மட்டுமே என்பதை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் வெறும் சிருஷ்டிகள் என்பது மட்டுமல்ல, சீர்கெட்டு போன சிருஷ்டிகள் என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலங்களிலே இவ்வாறு நான் சொல்வதை பலர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஒருவர் முதுகை ஒருவர் தட்டி கொடுத்து, ஒருவரை குறித்து ஒருவர் நீங்கள் சிறப்பானவர்கள் என்று கூறவே விரும்புகிறோம். நம்முடைய குறைவுகளை உணரச் செய்யும் கூட்டங்களை விட ஒருவரை ஒருவர் பாராட்டும் கூட்டங்களே இந்நாட்களிலே அதிகம் நடைபெறுகின்றன. ஆனால் உண்மையில் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சர்வ வல்லமையை மக்கள் உணர்ந்து கொள்வதனாலேயே மக்கள் ஆட்சியும் இந்த உலகத்திலே செயல்படக்கூடியதாயிருக்கிறது. நாம் யாவரும் அவருடைய சிருஷ்டிகள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக, ஒத்துக்கொண்டவர்களாக, அவருக்கு முன் முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளவே கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது தெசலோனிக்கே சபை மக்களை குறித்து பவுல் சொன்ன அந்த கருத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:3, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் நடைபெற்ற உண்மை. தேவனே அண்ட சராசரங்களையும் வழிநடத்தி வருகிறார். அவருக்கு எதிராக ஒரு திரளணியை நடத்துவதை விட்டுவிட்டு அவர் முன் முகங்குப்புற விழுந்து அவரே இந்த உலகத்திலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனங்களுக்காக அவரை துதிக்க வேண்டும். அவருடைய அழைப்பு இன்றும் ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. யோவான் 7:37 இயேசு சொல்லும்பொழுது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் தாகமுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? நிம்மதியே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் பயத்திலோ கவலையிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு வண்டை வாருங்கள், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு தாகமில்லை, எனக்கு தேவை எதுவும் இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் நீங்கள் அவரிடத்திலே வரவேண்டியதில்லை. தேவனை விட்டு தூரம் போன உலகத்தின் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர் இலவசமான மீட்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து, ஒன்று நீ எடுத்துக்கொள் அல்லது விட்டுவிடு என்றுதான் கூறுகிறார். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அவர் நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் படைத்திருக்கிறார். நாமே அந்த தெரிந்தெடுப்பை செய்து கொள்ள நம்மை உருவாக்கியிருக்கிறார். ஒன்று, நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் அவரை புறக்கணித்து விடுங்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் வாழ முடியாது. இந்த இரண்டில் ஒன்றை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள உரிமை பெற்றவனாய், விடுதலை உணர்வு பெற்றவனாய் இருக்கிறான். நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்லது. தொடர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 3:5 பார்ப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நாங்கள் உங்கள் மத்தியிலே இருந்தபொழுது நாங்கள் சாதாரண மனிதர்களாகவே இருந்தோம். எங்கள் சரீரமும் எங்கள் உதடுகளும் பலவீனமானவைகளாகவே இருந்தது. எங்களால் செய்யக்கூடியதெல்லாம் சில வார்த்தைகளை கூறினோம். ஆனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கூறினோம் என்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே வந்தது. வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் நிச்சயத்தோடும் வந்தது. அருமையானவர்களே, இந்த காரியத்தினாலே எங்களது பணியே இந்த உலகத்திலே ஒரு சிறந்த பணியாயிருக்கிறது. இந்த பணியை நாங்கள் நேசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அது வெறும் வார்த்தையாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அவை வல்லமை உள்ள வார்த்தைகள். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வரும் நூற்றுக்கணக்கான கடிதங்களே இதற்கு சாட்சி. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு திருமணமானது. தாய் வீட்டில் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கேட்டவள் புகுந்த வீட்டிலேயும் காலையிலேயே வானொலியை திருப்பினாள். அதை கேட்ட கணவன் தொடர்ந்து 30 நிமிடமும் திட்டிக் கொண்டே இருந்தானாம். என்றாலும் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அவள் அந்த நிகழ்ச்சியை கேட்க தவறவில்லை. ஒரு நாள் நிகழ்ச்சியிலே கேட்ட ஒரு கருத்திற்கு எதிராக அவன் வாக்குவாதம் செய்திருக்கிறான். ஒரு நாள் காலை வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை வானொலியிலே வைக்க அவள் மறந்துவிட்டாள். ஆனால் அவன் அதை அவளுக்கு நினைப்பூட்டினான். இன்னும் சில காலங்கள் சென்ற பின்னர் ஒவ்வொரு நாளும் இணைந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை கேட்க துவங்கினான். இறுதியாக நாள் ஒன்று வந்தது. முழங்கால் படியிட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இது நடைபெற்றதற்கு காரணம் செய்தியாளரின் திறமை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அது தவறு. அப்படியென்றால் இந்த மனிதனுடைய இருதய மாற்றத்திற்கு காரணம் என்ன? அதுதான் தூய ஆவியானவரின் செயல். ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான சுவிசேஷம் 16 பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று கூறியிருக்கிறார். இன்றும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை பயன்படுத்தியே மனிதர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்துகிறார். இப்பொழுது நன்றாக கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே எந்த குறையும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது கர்த்தர் நம்மோடு பேச பயன்படுத்தும் வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தைகள் தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே சென்று அவருடைய வாழ்க்கையை முற்றும் மாற்றக்கூடியதாயிருக்கிறது. 1 பேதுரு 1:23 கவனியுங்கள். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, எந்தெண்டைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் பின்னணியமும் இன்றைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் வெவ்வேறானதாக இருந்தாலும் ஒரே வேத பகுதியை நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாய் தூய ஆவியானவர் ஒரே நேரத்திலே பயன்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை எடுத்து இன்றும் வல்லமையான அற்புதங்களை நடப்பிக்கிறார். மிக உன்னதமான அற்புதமாகிய மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் காரியத்தை நிறைவேற்றுகிறார். கவலையோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். வேதனையோடு இருக்கிறவர்களை ஆற்றி தேற்றுகிறார். திக்கு தெரியாமல் நிற்கிறவர்களுக்கு திசை காட்டுகிறார். பேதைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தெசலோனிக்கே பட்டணத்திற்கு சென்றது. அது ஒரு ரோம குடியிருப்பாய் இருந்தாலும், தேவனை அறியாத ஜனங்கள் நிறைந்த ஒன்றாய் இருந்தாலும், அந்நாளிலே உலகத்திலேயே வல்லமை மிக்க அதிகாரமிக்க அரசாங்க அதிகாரத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தனி மனிதர்களுடைய இருதயங்களை அந்த கர்த்தருடைய வார்த்தை சென்றடைந்து அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியது. இன்றும் கர்த்தருடைய வார்த்தை இதே பணியை நிறைவேற்றி வருகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:1 ஒருமுறை கூட வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒவ்வொரு தனி மனிதர்களும் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, ரோமர் 10:17 பவுல் சொல்லும்பொழுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் எந்த சாதாரணமான புத்தகத்தையும் விட மேலானது. பரிசுத்தாவியானவரின் துணையின்றி சுவிசேஷமும் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கிறது. எனவேதான் சுவிசேஷம் வசனத்தினாலே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்துத்தான் யோவான் 16:7-11 இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 16:7-11, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் இன்று நாம் கேட்ட சத்தியங்களை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னும் சத்தியத்தை மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்திலே ஒரு சிலரை மட்டும் தேவன் ரட்சிக்கிறார், சிலரை அவரே தள்ளிவிடுகிறார் என்று கூறுவது தவறான ஒரு கொள்கையாகும். தேவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ரட்சிக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார் என்பதை 1 தீமோத்தேயு 2:4 கூறியிருக்கிறார். மட்டுமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். எனவே அவரண்டை வருவதற்கான அழைப்பு உலக மக்கள் அத்தனை பேருக்கு முன்னாலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரண்டை வர வேண்டும், அல்லது நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. செய்தி அளிப்பவர் யார் என்பது முக்கியமல்ல. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் தூய ஆவியானவர் அதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்திலே உங்களுக்கு விளக்கி காட்டும் பொழுது அதற்கு கீழ்ப்படியுங்கள். தெசலோனிக்கே பட்டணத்திலே ஊழியம் செய்த பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் சபை மக்களுக்கு முன்னாலே திறந்த புத்தகங்களாக ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய பணியை திருச்சபைகளிலே செய்கிற ஊழியர்களும் மறைவான திட்டங்களை வையாமல் திருச்சபை மக்களோடு திறந்த மனதுள்ளவர்களாக, ஒருமனப்பட்ட இருதயமுள்ளவர்களாக கர்த்தருடைய நாம மகிமையையே முக்கியத்துவப்படுத்தி பணி செய்யும் பொழுது அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அநேகர் கர்த்தரை அறியும் அறிவிற்குள்ளாய் வழிநடத்தப்படுவார்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விரும்பாத நேரத்திலேயும் எங்களுக்கு முன்னே நீர் வைத்த மாபெரும் அழைப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தவர்களாக உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தொடர்ந்து கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஐயா, உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நோக்கி வரும் உம்முடைய வசனங்கள் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வரும்பொழுது அதை கவனமாய் கேட்கவும் உணர்வடையவும் கீழ்ப்படியவும் உற்சாகமடையவும் நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். நீண்ட நாட்களாக உம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் இன்னமும் தங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பூரண இடமளிக்காத சகோதர சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். தூயாவியானவரே தொடர்ந்து அவர்களோடும் பேசும். அவர்கள் இருதயங்கள் கடினப்பட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். இன்றும் அநேகர் உம்மை அறியும் அறிவிற்குள்ளே கடந்து வர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8.